SBS தமிழ். காதல் இந்த ஒற்றை வார்த்தைக்கு எங்கும் எதிலும் தெளிவான பொருள் சொல்லப்படவில்லை. ஆனால் எல்லோரையும் இக்கணத்திலும் சிலிர்க்க வைக்கும் உணர்வு ஒன்று உள்ளது என்றால் அது காதல்தான். பெரும்பாலானவர்கள் தமது வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் காதல் வயப்பட்டிருப்பார்கள். இப்போது காதலுடன் வாழ்கிறார்கள் அல்லது காதலை கடந்துள்ளார்கள். காதலை பேசாத சங்க இலக்கியமும் இல்லை, சரித்திரமும் இல்லை. சொல்லப்போனால் திகட்ட திகட்ட இந்த உலகம் காதலை கொண்டாடியிருக்கிறது, இன்னும் கொண்டாடி கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் காதலை புனிதப்படுத்தி மிகைப்படுத்தி விட்டிருக்கிறது என்பதையும் மறுப்பதற்கில்லை. இப்படி இருப்பினும் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் ஒரே மதம் காதல். இதை மதம் தாண்டி காதலித்து வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை மூலம் நிரூபித்திருக்கிறார்கள் தற்போது சிட்னியில் வாழும் இஸ்மாயில் மீரான் மற்றும் கலை தம்பதி. இந்தியாவில் வாழ்ந்து வந்த இஸ்மாயிலுக்கும் கலைக்கும் அறிமுகம் எப்படி ஏற்பட்டது என்பதை விளக்குகிறார் கலை.
May 2001 நான் வந்துட்டு SSI சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்குது, அதில் போய் சேர்கிறதுக்காக அங்கே போய் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக போய் உட்காந்துருந்தேன். அப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு கதவை திறந்து பார்த்துட்டு ஏதோ சொல்லிட்டு போனார். இவர் வந்துட்டு என்னோடய டீச்சரோட ஃப்ரெண்டு, ஸோ அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தார் SSI. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் அந்த ப்ராஜெக்ட்லலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார், நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். நாங்கள் கொஞ்சம் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து சண்டை போட்டோம், திருப்பி நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். நவம்பர் மாதம் தீபாவளிக்கு வந்துட்டு எனக்கு வந்து அவரை மீட் பண்ணணும்னு தோணுச்சு, அவருக்கும் என்னை மீட் பண்ணணும்னு தோணியிருக்கு. பட் ரெண்டு பேரும் நான் அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி நாங்கள் பார்க்கவே இல்லை. அப்புறம் ரெண்டு நாள் கழித்து நாங்கள் திருப்பி பார்த்தபோது எனக்கு அவர் வந்துட்டு லவ்வை சொல்கிறதுக்காக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், பட் சொல்லலை. அப்புறம் டிசம்பர் 2 அன்றைக்கி என்னை வந்துட்டு சொன்னார், பீச்சுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டார். நான் ஒரு வண்டியில் போனேன், அவர் ஒரு வண்டியில் போனார். அப்புறம் வந்துட்டு பீச்சில் வந்துட்டு என்னை ப்ரப்போஸ் பண்ணார், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னபோது எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா நான் வந்துட்டு அந்த 2002 ஜான்வரி வந்துட்டு நான் ஆஸ்திரேலியா வரேன் என் படிக்கிறதுக்காக, ஃபர்தர் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்காக. நான் அப்போவே சொல்லிட்டேன் அந்த மாதிரி, நீ முஸ்லீம் நான் ஹிந்து வேறு வேறு மதமாக இருக்கும்போது நம்ம வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது வந்துட்டு சரியானு எனக்கு தெரியல, அதுவும் நடக்குமா, நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுவோட இல்லாமல் நான் வெளிநாட்டுக்கு போயிடுவேன், நீயும் இங்கே தான் இருக்க போகிற அப்படிங்கும்போது அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல, பட் நம்ம ரெண்டு பேரும் ஃபேர்மாகவே இருக்கலாம், இந்த விஷயத்தில் நான் ஃபேர்மாக இருக்கேன், எந்த தடங்கள் வந்தாலும் நான் வந்து அது எதிர்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிடுறேன்.
எல்லோரது வாழ்விலும் காதல் வரும் என்றாலும் திருமண வாழ்க்கை எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை. அதிலும் கலை இந்து, இஸ்மாயில் முஸ்லிம், இருதரப்பு குடும்பத்தவர்களின் எதிர்ப்பு எதிர்பார்த்த ஒன்றுதான். இதை அவர்கள் எப்படி கையாண்டார்கள் என்று கேட்போம்.
காதல் விவகாரம் வந்து தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போய் வந்து ரெண்டு வீட்டுக்கு இடையில் பிரச்சனைகள் ஊரில் நடக்குது. நான் சவுதி அரேபியாவில் வேலை பார்த்துட்ருக்குறேன், இவன் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறா. ஆனால் என்ன இப்போ பிரச்சனை யாருக்கு வருதுன்னா, இவளுக்கு ஆஸ்திரேலியா இருக்க இவளுக்கு தான் பிரச்சனை வருது. இவளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நிலைமை ரொம்ப மோசமாகுது அப்படின்னு தெரிஞ்சவொன்னா இவளுக்கு அலைன்ஸ் பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை ஒரு இரு அப்படின் போய்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ அந்த ஒரு காரணம் இருக்கும்போது நாங்கள் வந்து ஒரு முடிவெடுத்து நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஆனால் எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க என்றைக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்களோ, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணும்பொழுது நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி ரிச்ச மேரேஜ் பண்ணியிருந்தோம். 95% பெற்றோர்கள் வந்து காதல் திருமணத்தை வந்து மறுக்கிறதுக்கு காரணமே வந்து தன்னை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களும் சமூகமும் தான். ஸோ அந்த அதுதான் வந்து முதல் காரணம். ஏன்னா வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் பிடித்த பையனையும் பிடித்த பொண்ணையும் கட்டி சந்தோஷமாக வாழ்கிறத பார்க்குறது சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அதை தவிர்க்கிறது காரணம் இதாக தான் இருக்கிறதுனால நம்ம அவங்களோட போக்கில் கொஞ்சம் போயிட்டு அதுக்கப்புறம் நாளடைவில் அது அவங்க நம்ம பின்னாடியே இருக்க போகிறதுல நமக்குன்னு ஒரு இது இருக்குது, அதுபடி தான் நம்ம போக போகிறோம். அதனால் ஒன்று பிரச்சனை இல்லை, ரெண்டு பேருமே வந்து அப்போவே பேசிக்கிறோம். இஷ்ட மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஒரு 1.5 வருஷம் அவங்க வீட்டு ஃபேமிலியில் யாரும் பேசலை. எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு வந்து யாருமே வந்து பேசாமல் தான் இருந்தாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பிறந்ததுன்னா வந்துடுவாங்க அப்படின்ட்டு எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ஒரு முடிவில் இருந்தோம், அதாவது வந்து நம்ம பண்ணது தப்பு இல்லைங்கிறத அவங்க உணரணும். உணர்ந்ததுக்கப்புறம் நம்ம குழந்தை பெற்றுக்குறோம். அந்த குழந்தைய வச்சு நம்மளை ஏற்றுக்கிறத விட நம்மளை ஏற்றுக்கிறதுக்கப்புறம் குழந்தைய பிறந்துக்குறோம் அப்படிங்கிறத நாங்கள் முடிவாக இருந்தோம்.
இஸ்மாயில் கலை தம்பதியை அவர்களது வீட்டார் ஏற்றுக்கொண்டார்களா?
ஸோ 2005 தான் அவங்க வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க. 2005-06 எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 2008 தான் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் குழந்தையும் எங்களுக்கு முதல் குழந்தையும் நாங்கள் வந்து பெற்றுக்கிட்டோம். எங்களுக்கு 2004 கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால்
காதலிக்கும் போது துரும்பாக தெரியும் சில பிரச்சனைகள் குடும்பம் குழந்தைகள் என்று ஆனபின் மலை போல மாறிவிடும் சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் வெவ்வேறு மத பின்னணி கொண்ட இவர்களது வாழ்வில் மதம் ஒரு பிரச்சனையாக உருவெடுக்கவில்லை.
இது எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ரெண்டு பேருக்குமே பொதுவாகவே வந்து எந்த தீவிர பற்றுமே மதத்து மேலே அந்தளவுக்கு ஆழமாக கிடையாது. கடவுள் நம்பிக்கைன்னு ஒரு இருந்தால் கூட அதையுமே பல கேள்விகளுக்கு உட்படுத்திட்டு தான் அப்படி ஒரு இருப்பாரா இல்லை இருக்க மாட்டாரா அப்படிங்கிற கேள்விகளுக்கு உட்படுத்திட்டே இருக்கிற மனநிலைமையில தான் நாங்கள் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட இருக்கிறோம். அவள் கூட கொஞ்சம் சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் ரிலீஜியஸாக இருப்பாள், நான் வந்து எல்லாத்தையுமே நான் கேள்விக்கு உட்படுத்துவேன். ஸோ எனக்கு அதை வந்து கடந்து போகிறது வந்து ஒரு பெரிய விஷயமாக தெரியலை, பட் அவளுக்கும் அதை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியலை. சில விடயங்களை வந்து அவள் வந்து பண்ணணும்னு நினப்பாள், நான் சில விடயங்களை அதை வந்து நான் வந்து அது பகுத்தறிவு சார்ந்து சொல்லுவேன் அது தேவையா இல்லையான்ட்டு. பட் அவளுக்கு அது தேவைன்னு நினச்சான்னா நான் அதை முட்டுக்கட்டை போட்டு நிப்பாட்ட மாட்டேன், உன்னோட முடிவை நீயே எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பி வச்சுருவேன். ஸோ அதனால் ஒரு பெரிய இடைஞ்சல்களோ இடையூறுகளோ எங்கள் வாழ்க்கையில் வந்தது கிடையாது.
குழந்தைங்க பிறந்த பிறகு கூட என்னை வந்துட்டு நீ முஸ்லீமாக தான் இருக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே எந்த வகையான எனக்கு வந்துட்டு கட்டாயமும் இல்லை, என்னை கட்டாயம் படுத்தலை அவர். ஸோ அவரையும் அதே மாதிரி தான், நீ ஹிந்துவாக தான் இருக்கணும், நீ ஹிந்துவாக தான் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படி இப்படிலாம் சொல்லவும் இல்லை. என் கூட கோயிலுக்கு வருவார், அவர் வந்துட்டு சாமி கும்பிட மாட்டார் தவிர மற்றதெல்லாம் அவர் கோயிலில் வருவார், கோயிலில் வந்துட்டு இப்போ இது பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். அதே மாதிரி நான் மாஸ்க்கு போவேன், மாஸ்கில் போய் நான் நமாஸ் பண்ணுவேன். ஸோ எங்களுக்கு வந்து ரிலீஜனுங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம், அது பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி எங்களுக்கு தெரியல.
அப்படியென்றால் இவர்களது பிள்ளைகள் என்ன மார்க்கத்தில் வளர்கிறார்கள்?
பொதுவாகவே எங்கள் பிள்ளைங்களை வந்து ரொம்ப ஒரு கடவுள்னா இப்படி அது அப்படி அப்படின்னு ஒரு வரையறுத்து நாங்கள் வளர்க்கணும்னு நாங்கள் எந்த விதமான விருப்பமும் எங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு இறைவன் ஒரு நம்பிக்கை இருக்கணும்னா அவங்களுக்கு இருந்துக்கலாம், ஆனால் அதுக்கு இப்படி கட்டுப்பட்டு தான் இருக்கணும், இந்த வகையில் தான் இருக்கணும், இப்படி தான் அதை வந்து ஒர்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் தாட் பண்ணுறது கிடையாது. எந்த விதத்துலையுமே அவங்க தாட் பண்ணுறது கிடையாது, அவங்களா அவங்களோட வழிகளை சூஸ் பண்ணிக்கிட்டோம்னு தான் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறோம்.
ஸ்கூலுக்கு போகிறாங்க, அங்கே வந்துட்டு அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லியாச்சு, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, உங்களுக்கு எது தோணுதோ, உங்களுக்கு எது ரைட்டுன்னு தோணுதோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஏன்னா என்னோடய மதத்தில் வந்துட்டு சில நல்ல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, மற்ற மதத்துலேயும் நல்ல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த மதத்தை ஃபாலோ பண்ணணும்னு ஒன்றும் அது ஒரு கட்டுப்பாட்டில் வைக்காமல் ஒரு மனிதனாக இருக்கிறது தான் அவனோட பொறுப்புன்னு சொல்லி வளர்த்துட்ருக்கோம். அவன் இந்த ரிலீஜன் இருக்கிறதுனால தான் நீ மனிதனாக இருக்கணும் அவசியம் இல்லை, நீ ஒரு மனிதனாகவே இருந்தாலே போதும், உனக்கு மோரல் வேல்யூஸோடு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி தான் வளர்க்குது அந்த அவங்கள.
இதற்கு ஆதாரமாக தமது பிள்ளைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களையே இத்தம்பதி சூட்டியிருக்கிறார்கள்.
பிள்ளைங்களோட வயசு வந்துட்டு ஒரு பையனோட வயசு வந்துட்டு 8 ஆகுது, இன்னொரு பையனுக்கு வயசு வந்துட்டு 5.5 ஆகுது. அவங்களோட பேர் வந்து நாங்கள் வந்துட்டு எந்த மதத்தையும் சார்ந்து வைக்கவே இல்லை, அந்த பேரை வந்து நாங்கள் மொழி சார்ந்து வச்சுருக்கோம், தமிழ் பேர் தான் வச்சுருக்கோம். என் பெரிய பையனோட பேர் வந்துட்டு ஆசை மீரான், சின்ன பையனோட பேர் வந்து அமுதன் மீரான். மீரான்ங்கிறது ஃபேமிலி பேர், அதனால் மீரான்ங்கிறது கடைசி நேமாக வச்சுருக்கோம் நாங்கள்.
மதம் என்பது ஒரு வாழ்வியல் கருத்தியல், அந்த மதம் மனித நேயத்தையோ மனிதன் வாழ்க்கையிலேயோ எந்த விதமான குறுக்கீடும் செய்யக்கூடாது என்பதில் தீர்க்கமாக இருக்கிறோம்.
இதேவேளை காதல் மனம் புரிந்த கலை இஸ்மாயிலை அவர்களது குடும்பத்தினர் ஏற்றுக்கொண்டு அபரிமிதமான அன்பை கொடுக்கிறார்கள். ஆனால் இவர்களை சுற்றியுள்ள சமூகம் எப்படி பார்க்கிறது என்பதை கேட்போம்.
சமூகத்தை வந்து திருத்துறது வந்து ரொம்ப கடினம் தான். நம்ம இப்போ எங்கள் குடும்பத்தில் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, சமூகம் வந்து எங்களை இன்னும் வந்து ஒரு இன்டிஃப்ரென்ஸாக தான் பார்க்கும். சில கேள்விகள் மக்கள்கிட்ட என்னெல்லாம் தோணுதோ அந்த கேள்விகள்லாம் என்கிட்ட கேட்கும், நீங்கள் அப்படியா, அப்போ ஏன் சமூக ஆட்கள் பார்த்துட்டாங்கன்னா, அப்போ அவங்க இப்படி வந்துட்டாங்களா, இந்த மதத்துக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கே வந்து அதில் முழுவதும் உடன்பாடு கிடையாது, நானே அதில் பல கேள்விகளை கேட்டுட்ருப்பேன். அப்போ நானே கேள்விகள் கேட்டுட்ருக்கும் பொழுது அவளை நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்பேன். அப்போ அவங்க இன்டிஃப்ரென்ஸாக பார்த்துட்டு போயிடுவாங்க. சமூகம் வந்து என்னது, அவங்களோட கருத்துக்களை வந்து நம்ம மேலே திணிக்க பார்க்கும், பட் அதை நாங்கள் டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணிடுறோம். பட் நாங்கள் சமூகத்தை பற்றி இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதுனால இந்தியாவில் இருந்தால் சமூகத்தோட பாதிப்பு நிறைய இருந்திருக்கும், எங்களுக்கு அவ்வளோவா தெரியலை. ஆஸ்திரேலிய சமூகமும் எங்களை ஒரு ரெண்டு பேரையும் கேட்கும் பொழுது அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும் என்ன ஏதுன்னு புரிகிறதுக்கு.
அது என்ன அதிசயம்னா, இங்கே ஆஸ்திரேலியாவில் தான் நிறைய கேள்வி வந்தது. இங்கே ஆஸ்திரேலியாவில் வரும்போது நீங்கள் தீபாவளி கொண்டாடுவீங்களா, நீங்கள் பொங்கல் கொண்டாடுவீங்களா, நீங்கள் கோயிலுக்கு போவீங்களா அப்படிலாம் கேட்டாங்க. எனக்கு அதில் கொஞ்சம் வருத்தம் இருக்குது, ஏன்னா மக்களோட ஒயிட் தாட் வந்து இன்னும் அது வந்துட்டு இன்னும் பரவாயில்லை.
அன்பால் சேர்ந்து கருத்தால் ஒருமித்து வாழும் காதல் மனைவியிடம் பிடித்த மற்றும் பிடிக்காத விடயங்கள் பற்றி சொல்கிறார் இஸ்மாயில்.
கலைக்கிட்ட பிடிச்ச குணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எல்லாத்தையும் வந்து அரவணைச்சி போவா. ஒரு குடும்பம்னா வந்து எல்லோரும் சேர்ந்துருக்கணும், குடும்பத்தில் எதுவும் பிரிவு வந்துடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு அரவணைச்சி போகிற ஒரு குணம் வந்து அவள்கிட்ட ரொம்ப உண்டு. பிடிக்காத குணம் அப்படின்னா, கலைக்கிட்ட கொஞ்சம் சில என்னது கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக வரும். அது வந்து என் மேலே தான் படுவான்னு வச்சுக்கிங்களேன், அதனால் வந்து அதை நான் சமாளிச்சிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
பதிலுக்கு கணவனிடம் பிடித்த மற்றும் பிடிக்காத விடயங்களை கலை சொல்கிறார்.
இஸ்மாயில் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு என்னை ஒரு குழந்தை மாதிரியே பார்ப்பார். இன்னும் வரைக்கும் இன்னி வரைக்கும் அவர் அப்படி தான் பார்த்துட்ருக்காரு என்னை. ஒரு அம்மா என்னென்ன செய்யணுமோ குழந்தைக்கு அதே மாதிரி சொல்லுவார், அதே மாதிரி பண்ணுவார். நம்ம இப்போ கொஞ்சம் பெருசானோன்னா நம்ம வந்துட்டு ஏன் இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சில டைம் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பிடிக்காத குணம்னு சொல்கிறது வந்துட்டு இந்த ஓவர் ப்ரொடெக்ஷன்னால் வர சில வாக்குவாதங்கள். எப்படின்னா அவர் வந்துட்டு சொல்கிற விதம் வந்துட்டு அவர் வந்துட்டு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிடுவார். அது வந்து நம்மளுக்கு மற்ற அந்த இந்த செயலேருந்து கேட்கும்போது கொஞ்சம் கோபமாக இருக்கு, சொல்கிற மாதிரியே கேட்கும் அது. அதனால் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் சொல்லும் போது கொஞ்சம் பொறுமையாக தனிஞ்சு சொல்லு, அப்போ தான் எனக்கு புரியும் நீ என்ன சொல்ல வரேன்னு. நீ என்ன இன்டென்ஷனில் சொல்ல வர, நீ நல்ல இன்டென்ஷனில் சொல்லுவேன் பட் அந்த இன்டென்ஷனை வந்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஒரு விஷயந்தான் எனக்கு பிடிக்காது.
ஒரு தம்பதியாக தமக்கு இருக்கும் கனவு திட்டம் பற்றியும் நம்மோடு இவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள்.
எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து சமூக பணிகள் வந்து ரொம்ப பிடிக்கும். சமூக பணிகள் அப்படின்னா கொஞ்சம் உதவுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்மளோட குழந்தைகள்லாம் செட்டில் ஆன படிப்புகள் கல்லூரிகள் முடிஞ்ச உடனே வேறு ஏதாவது ஒரு அறக்கட்டளை மாறி நிறுவி அதை நிர்வாகம் பண்ணணுங்கிறது எங்களோட கனவு திட்டம்.
காதல் வாழும் வரை காதலர்களும் காதல் தம்பதிகளும் வாழ்வார்கள். காலம் காதலை வாழ வைத்து கொண்டேதான் இருக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து அன்பையும் துணையையும் வழங்கி ஒருவருக்காக ஒருவர் வாழும் இஸ்மாயில் கலை தம்பதியின் காதல் வாழ்க்கை என்றென்றும் மகிழ்ச்சியாக அமைய எமது வாழ்த்துக்கள். இஸ்மாயில் கலை தம்பதிக்கு பிடித்த பாடல் என்ன என்று கேட்டதற்கு அவர்களது பதிலையும் அதைத் தொடர்ந்து அந்த பாடலையும் கேட்போம்.
எங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிச்ச பாட்டு வந்துட்டு முன்பணியாக. முதல்ல வந்துட்டு இஸ்மாயில் எனக்கு பாடினார், எனக்கு அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. எப்போ கேட்டாலே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆவேன்.
பாடலாம் பாட்டாக்க நீங்க வேற வாட்டி விட்டுறாதீங்க என்ன
கலை சொல்லுங்க. அவர் பாடுவாரா இல்லையா?
கண்டிப்பாக பாடுவாருங்க. அவர் கொஞ்சம் வெக்கப்படுறது
இல்லை, வெக்கப்படுறதுக்குலாம் என்ன இருக்குது, நமக்கு வந்து வரி தெரியாமல் பாட முடியாதுல்ல, நான் படிப்போம். ஓகே. முன் பணியா முதல் மழையா என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதே உயிர் நனைகிறதே. இதுக்கு மேலே பாட வேணாம் நினைக்கிங்க, மக்கள் நிறைய மக்கள் கேட்கணும் நிகழ்ச்சியை.
சரி, நாங்கள் ஒரிஜினல் பாட்டியை கேட்டு இதை அப்படியே நிறைவு செய்வோம்.
ஆமாம்.
முன் பணிய முதல் மழைய என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதே உயிர் நனைகிறதே. உறவில் நின்றே அறியாத சுகங்கள் க
தந்தவள் நீதானே. முன்பனியா முதல் மறையா என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதே உயிர் நனைகிறதே.
மனசில் எதையோ மறைக்கும் கறந்து சொல்லடி வெளிய கரைய கடந்து நீ வந்தது எதுக்கு கண்ணுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. மனச கறந்து சொல்லடி வெளிய
போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil